லவ் ஒன் அனதர்.
நான் உங்களை நேசிப்பது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று நம்முடைய குறிப்பிடத்தக்க பாடல் குழு பாடின இந்த வார்த்தைகள் அவருடைய பெரிதான பாவ நிவாரண பலிக்கு முன்பாக இயேசுவால் பேசப்பட்டவையாகும். மூவரி ஜெஃப்ரி ஹார் ஹாலந்த் அவர்கள் இந்த பெரிதான தியாகத்தை குறித்து விவரிக்கும் போது உலக வரலாற்றிலேயே செயல்படுத்தப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு அன்பின் வெளிப்பாடு என்கிறார். இயேசு அன்பை குறித்து போதித்தது மட்டுமில்லாமல் அவர் போதித்ததை வாழ்ந்தும் காட்டியிருக்கிறார். அவருடைய ஊழிய காலம் முழுவதிலும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அவருடைய எடுத்துக்காட்டை எல்லோரும் பின்பற்றும்படி வேண்டிக் கொண்டார். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என்னித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான் என இயேசு போதித்தார். இந்த எச்சரிப்பை உணர்ந்து அதன்படி வாழ்ந்த நம்முடைய தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் அவர்கள் சொன்னதாவது, மற்றவர்களுடைய சேவையில் நம்மை நாம் இழக்காவிடில் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சிறிய அளவு நோக்கமே உள்ளது என நம்முடைய இரட்சிக்க சொல்லுகிறார் என நான் நம்புகிறேன். தங்களுக்காகவே வாழ்கிறவர்கள் முடிவில் தங்களை சுருக்கி கொண்டு பின்னர் தங்களுடைய வாழ்வை இழந்து போகிறார்கள். மற்றவர்களுடைய சேவையில் தங்களை இழக்கிறவர்கள் வளர்ந்து வளம் பெறுகிறார்கள், அதன் விளைவாக தங்கள் வாழ்வை இரட்சித்துக் கொள்ளுகிறார்கள். உண்மையான கிறிஸ்துவை போன்ற சேவை என்பது தன்னிலமற்றதாயும் மற்றவர்கள் பால் கவனத்தை செலுத்துவதாயும் உள்ளது. ஊனமுற்ற தன் கணவனை கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பெண் இதை குறித்து விளக்கும் போது, உங்களுடைய பணிவிடையை ஒரு பாரமாக எண்ணாதீர்கள், உண்மையான அன்பு என்ன என்பதை கற்றுக்கொள்ள கிடைத்த ஒரு வாய்ப்பாக அதை குறுங்கள் என்கிறார். சகோதரி சாண்டா ஹீஸ்டன் பிரஹாம் பல்கலைக்கழக பக்தி நெறி கூட்ட உரையின் போது, நாம் ஒருவரை ஒருவர் ஒருவருடைய இதயத்தை காண முடிந்தால் என்ன செய்வோம் என்ற கேள்வியை எழுப்பினார்கள். நாம் ஒருவரை ஒருவர் மிக நன்றாக புரிந்து கொள்வோமா? மற்றவர்கள் எப்படி உணர்கிறார், மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், மற்றவர்கள் எப்படி கேட்கிறார்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டால், நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய மற்றவர்களை வேறு விதமாக நடத்த நாம் நேரமும் எடுக்கவும் செய்ய முயற்சிப்போமா? சகோதரி யூஸ்டன் இளம் பெண்டினர் முகாமில் பணிபுரிந்த போது ஏற்பட்ட தம்முடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். நம்முடைய பக்தி நெறி கூட்ட உரையாடல் ஒருவர் மாறி வருதல் குறித்து போய்த்தார்கள். மற்றவர்களும் நெருங்கி வரவும் மற்றவர்களுக்கு சேவை செய்வோமாக முகாம் பார்க்கும். கண்ணாடி துண்டுகளை தூக்கி எரித்துவிட்டு சன்னல் வழியாக பார்க்கக்கூடிய ஒருவராக மாறுங்கள் என தமது உரை அறிக்கையை கூறினார்கள். இதனை செயல்படுத்த காட்டும் வகையில் அவர்கள் இளம் பெண்மணியை அழைத்து அந்த இளம் பெண்மணியை தம்மை நோக்கி நிற்கும்படியாக இருக்க சொன்னார்கள். பின்னர் அவர்கள் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடியை அந்த இளம் பெண்மணிக்கு தமக்கும் இடையில் வைத்தார்கள். இதன் முறையாக முகம் பார்க்கும் கண்ணாடியில் தம்மை பார்த்து கொண்டு அந்த இளம் பெண்ணுடன் பேச முயற்சி செய்தார்கள். இந்த வகையான செயல் பயனுள்ள இதயபூர்வமான ஒரு உரையாடலாக தொடங்கவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நாம் நம்முடைய தேவைகளை குறித்து மட்டும் கவலைப்பட்டு கொண்டு பார்த்து கொண்டும் இருக்கும் போது, மற்றவர்கள் உரையாடும் போது சேவை ஆற்றும் போதும் அப்படி செய்வது எவ்வளவு சிரமம் என்பதை எடுத்துக்காட்டும்படியான ஒரு சிறந்த படமா அமைந்தது. பின்னர் அவர் அந்த முகம் பார்க்கும் கண்ணாடியை விலக்கி வைத்தார்கள். ஒரு சன்னல் போன்ற சட்டத்தை தம்முடைய முகத்திற்கு அந்த இளம்பெண்ணின் முகத்திற்கு இடையில் வைத்தார்கள். இப்போது அந்த இளம்பெண்ணின் முகத்தை மட்டும் அவர்கள் கவனித்து பார்க்கும்படி நிற்கும்படியாக அது அமைந்திருந்ததை நாங்கள் காண முடிந்தது. மற்றவருடைய தேவைகளையும் மன உணர்வுகளையும் நோக்கியே நம் கவனம் இருக்க வேண்டும் என்பதை உண்மையான சேவையின் அவசியமாய் இருக்கிறது. நாம் முகம் பார்க்கும் கண்ணாடியில் பார்ப்பவர்களாக பல சமயங்களில் நாம் நம்மை குறித்து அதிக கவலை கொண்டவர்களாய் வேலையில் அதிகம் ஈடுபட்டு உள்ளவராய் இருந்து நாம் செய்ய செய்ய வாய்ப்புகளை தேடும் போதும் நம் சேவையின் சன்னல்களை தெளிவாக காண்பதில்லை. நம்முடைய கவனம், ஊக்குவிப்பு, ஆறுதல், நம்முடைய அன்பு ஆகியன தேவைப்படும்படும் நம்முடைய குடும்ப அங்கத்தினர்கள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், அந்நியர்கள் என்பவர்களால் நாம் சூழப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என தலைவர் மான்சன் அவர்கள் நமக்கு அடிக்கடி நினைவூட்டியிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சேவை செய்து அவர்களை தூக்கிவிட அவரால் ஆணையிடப்பட்டவர்களாய் நம் கர்த்தருடைய கரங்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என அவர் சொல்லியிருக்கிறார். நம் ஒருவர் ஒருவர் பாலும் அவர் சாய்ந்திருக்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் கர்த்தருடைய கரங்களாய் இருக்கும்படி தலைவர் மான்சன் அவருடைய ஆலோசனை பின்பற்றும்படி கடந்த ஆண்டு ஜனவரி மாத நண்பர் லியோனா ஆகிய இதழ்களின் மூலம் வரவேற்கப்பட்டனர். சிறிதும் பெரிதுமான சேவை நடவடிக்கைகளை ஆற்றும்படியாக குழந்தைகளுக்கு அழைப்பு விடப்பட்டது. அதன் பின்னர் அவர்கள் தங்களுடைய ஒரு காகிதத்தில் வரைந்து அவர்கள் செய்த சேவைகளை அதில் எழுதி அதனை இதழ்களுக்கு அனுப்பும் படியாக ஊக்குவிக்கப்பட்டனர். இந்த இரவிலே கேட்டுக் கொண்டிருக்கும் அநேகராகிய நீங்கள் அன்பின் சேவை புரிந்து அதனை அனுப்பி ஆயிரக்கணக்கான குழந்தைகளில் சிலராக இருக்கலாம். குழந்தைகள் தாங்கள் அன்பு கூர்ந்து சேவை செய்ய இளம் வயதிலே கற்றுக்கொள்ளும் போது தங்களுடைய பின்னான வாழ்க்கைக்கு ஒரு சேவையின் மாதிரியை வகுத்துக் கொள்கின்றனர். அன்பு கூறுவதும் சேவையும் அர்த்தமுள்ளதாகவும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவதாக இருப்பதற்கு அது பகட்டானதாக இருக்க தேவையில்லை என்பதை மற்றவர்களாகிய நமக்கு குழந்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆரம்ப நிலை ஆசிரியை கீழ்கண்ட ஒரு எடுத்துக்காட்டை பகிர்ந்து கொண்டார்கள். எங்களுடைய 5 முதல் 6 வயதுள்ள வகுப்பு குழந்தைகள் அன்பு அணிகலன்களை செய்தனர். ஒவ்வொரு குழந்தையும் காகித துண்டுகளில் தங்களுடைய படத்தையும் இயேசுவின் படத்தையும் தங்கள் குடும்ப அங்கத்தினர்கள் தாங்கள் விரும்பிய சிலருடைய படங்களையும் வரைந்தனர். பின்பு அந்த காகித துண்டுகளை நாங்கள் சங்கிலியாக கோர்த்து ஒரு அன்பு அட்டகையாக செய்தோம். குழந்தைகள் தாங்கள் வரையும் போது தங்களுடைய குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். என் சகோதரி என்னை நேசிப்பதில்லை என நான் நினைக்கிறேன் என ஹெய்லி கூறினாள். நாங்கள் எப்போதும் சண்டையிட்டுக் கொண்டிருப்போம். நான் என்னையே வெறுக்கிறேன். நான் ஒரு மோசமான வாழ்வை வாழ்கிறேன். பின்னர் தன்னுடைய கைகளில் தன் தலையை சாய்த்து கொண்டாள். அவளுடைய குடும்ப சூழ்நிலை நினைத்த போது அவள் ஒரு கடினமான வாழ்வை உடையவளாய் இருக்கிறாள் என நான் உணர்ந்தேன். ஹெய்லி இதை சொல்லி முடித்த பின் மேசையின் அடுத்த பக்கத்தில் இருந்த அலிஷா கூறினதாவது, ஹெய்லி, உன்னை நான் எனக்கும் இயேசுவுக்கும் இடையில் என் அன்பு அட்டகையில் உன் படத்தை வைத்திருக்கிறேன். ஏனெனில் இயேசுவும் நானும் உன்னை நேசிக்கிறோம். இவ்வாறு அலிஷா கூறியவுடன் ஹெய்லி மேசையின் கீழாக ஊர்ந்து சென்று அலிஷாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். அந்த வகுப்பின் முடிவில் அவளை அழைத்து செல்ல அவளுடைய பாட்டி வந்த போது, பாட்டி, உங்களுக்கு தெரியுமா, இயேசு என்னை நேசிக்கிறார் என ஹெய்லி கூறினாள். நான் மிக சிறிதான வகையிலே அன்பினாலும் சேவையிலும் மற்றவர்களை நெருங்கும் போது கர்த்தரின் அன்பை மற்றவர்களுக்கு உணரும் போது இதயங்கள் மாற்றப்படுகின்றன, இலகுவாகின்றன. இருந்த போதிலும் சில சமயங்களில் எண்ணற்ற மக்கள் தங்கள் பாரங்களில் இருந்து நிவாரணத்தையும் உதவியும் தேவைப்படும் போதும் தேவைப்படுவனற்றை சமாளிப்பது கடினமான ஒன்றாய் இருக்கலாம். சகோதரிகளே, கேட்டுக்கொண்டிருக்கும் சிலர் நீங்கள் குடும்ப அங்கத்தினர்களின் தேவைகளை சந்திப்பதில் உங்கள் திறனை மிஞ்சி இருக்கலாம். இந்த விதமான வழக்கமான இவ்வுலக பணியில் ஈடுபட்டிருக்கும் போது தேவனுடைய பணியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் அக்கம் பக்கத்திலும் சமூகத்திலும் மற்றவர்களுடைய பாரங்களை இலகுவாக்க உதவி செய்யும் வாய்ப்புகளை பார்க்கும் போது உங்களில் உள்ள ஒரு வெறுமையான உணர்வை நீங்கள் நிரப்பிக் கொள்ளக்கூடும். நாம் அனைவரும் ஏதாவது ஒரு சேவையை நம் அன்றாட வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளலாம். நாம் சச்சரவு உள்ள உலகில் வாழ்கிறோம். நாம் மற்றவர்களை விமர்சிக்காத போதும், மற்றவர்களை பற்றி புரணி பேசாத போதும், மற்றவர்களை நியாயம் தீர்க்காத போதும், புன்னகிக்கும் போதும், நாம் நன்றி என்று கூறும் போதும், நாம் பொறுமையும் அன்பையும் காட்டும் போதும் நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்யலாம். மற்ற வகையான சேவைகளுக்கு யோசித்த திட்டமிடும் நேரத்திலும் அதிகப்படியான சக்தியும் தேவைப்படுகின்றன. ஆனால் அவை நம்முடைய ஒவ்வொரு முயற்சியும் தகுதியானது. ஒருவேளை நாம் இந்த கேள்விகளை நாமே நம்ம கேட்கலாம். என் செல்வாக்கு வட்டத்தில் நான் யாருக்கு உதவி செய்யலாம்? எவ்வளவு நேரம் சிறவைகளும் என்னிடத்தில் உள்ளன? என் சாமர்த்தியம் திறமைகள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் எப்படி உபயோகப்படுத்தலாம்? குடும்பமாக நாம் எதை செய்யலாம்? கூடி ஆலோசனை செய்யுங்கள். எல்லா திறன்களையும் வளங்களையும் பயன்படுத்துங்கள். பரிசுத்த ஆவியானவரின் அருளை தேடுங்கள். கர்த்தருடைய உறுதிப்பாட்டை கேட்டு பெறுங்கள். வேலை செய்ய தயாராகுங்கள். எவ்வாறு நம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒவ்வொரு காலத்திலும் செய்ததையே நீங்களும் செய்யுங்கள் என தலைவர் உற்றோர் போதித்தார். நீங்கள் இந்த மாதிரி பின்பற்றுவீர்கள் எனில் யாருக்கு என்ன எப்போது எங்கே கர்த்தருடைய வழியை தருவீர்கள் என்பதற்கு குறிப்பான வழி நடத்துதலை பெறுவீர்கள் என்ற வாக்குத்தத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். இரட்சகர் மறுபடியும் வந்தால் எப்படி இருக்கும் என்பதை நினைத்து நான் வியக்கும் போது நீபை மக்களிடமிருந்து அவர் வருகையின் போது அவர் கேட்டதை எண்ணி பார்க்கிறேன். உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? அவர்களை இங்கே கொண்டு வாருங்கள். உங்களில் யாராவது ஊடியும் குருடாயும் அங்கீகரிக்கப்பட்டவர்களாகவும் குஷ்டரோகியாகவோ அல்லது வாடியும் செவிடாராய் அல்லது எந்தெந்த வகையான பாதிப்பும் உள்ளவர்களை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள். நான் அவர்களை குணமாக்குவேன். ஏனெனில் நான் உங்களிடம் கருணை உடையவராய் உள்ளேன். என் உள்ளந்திரங்களில் இரக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. இரட்சகர் அவர்கள் ஒவ்வொரையும் குணமாக்கினார். இப்போது அவர் உங்களை தம் கரமாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறார். தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் அன்பா இருப்பது நாம் வாழும் வாழ்விற்கு ஒரு அர்த்தத்தை தருகிறது என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். நாம் மற்றவர்களை அன்பால் அணுக இரட்சகருடைய மாதிரியையும் அவருடைய எச்சரிப்பையும் பின்பற்றுவோமாக. நாம் நம் தளந்துகளை மற்றவர்களுக்கு சேவை செய்யும் பயன்படுத்துவோமெனில் அந்த மனிதர்கள் பால் கர்த்தரின் அன்பை அறிந்து உணரலாம். நம் மேல் அவரும் இருக்கும் அன்பையும் நாம் உணரலாம் என்ற தலைவர் ஹென்றி பி ஐரிங் வாக்கு தத்துவத்தின் உண்மை நிலைக்கு நான் சாட்சி பகிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆமென்.